நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வணக்கம் வேத ஆராய்ச்சி அன்பர்களே, கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. சங்கீதம் 147:1.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1:8 வசனங்களை இன்று கற்றுக்கொள்வோம். 2 மூலம் கிறிஸ்து தெய்வத்துவத்தின் பரிபூர்ணத்தை உடையவர் என்ற சத்தியத்தையும், அவருக்குள் நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாக மாற்றப்படுகிறோம் என்ற சத்தியத்தையும் பவுல் எடுத்துக் கூறுவதை நாம் காண முடியும். 5 உட்பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். கொலோசியர் 1:1-8 வசனங்கள் வாழ்த்துதலும் நன்றி கூறுதலும் இடம்பெறும் வசனங்களாகும். அதுபோல 9-14 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்தை நாம் காண முடியும். தொடர்ந்து 15-19 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு மிகவும் தெளிவாக எடுத்துக் கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 20-23 வசனங்களிலே கிறிஸ்து பாவிகளுக்காக நிறைவேற்றிய வெளிப்படையான காரியங்கள் இடம்பெறுகிறது. 24-29 வசனங்களிலே கிறிஸ்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்காக நிறைவேற்றி உள்ள காரியங்கள் இடம்பெறுகின்றன. இன்றைக்கு இதன் முதல் பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கொலோசியர் 1:2 வசனங்களை பாருங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய திமோத்தேயுவும் கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை அறிமுகப்படுத்தும் போது கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று குறிப்பிடுவதை நாம் கவனிக்க வேண்டும். இவர் இப்படி கூறும்போது அது தேவனுடைய சித்தத்தினாலே தமக்கு அளிக்கப்பட்ட அதிகாரம் என்பதை சேர்த்தே குறிப்பிடுவது வழக்கம். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலனாக இருப்பது தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தினால்தான் அப்போஸ்தலன் ஆனேன் என்று அவர் மிகவும் தெளிவாக கூறுகிறார். அது தேவனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சித்தத்தில் காணப்படுகிறோமா? நாம் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறோமா? நாம் இருக்கிற இடம் சரியானதுதான் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நாம் நிறைவேற்றும் பணி சரியானதுதான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? விசுவாசிகள் ஒவ்வொருவரும் சரீரமாகிய சபையில் ஒரு குறிப்பிட்ட பணியை நிறைவேற்ற தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் சரியான பணியை நிறைவேற்றுகிறோமா என்பதை அறிந்திருப்பது மிக அவசியமான காரியமாகும். இன்று பலர் தங்களுக்கென்று நியமிக்கப்படாத பல காரியங்களை மிகுந்த ஆர்வத்தோடு நிறைவேற்றிக் கொண்டிருப்பதை நாம் காண முடியும். பல சந்தர்ப்பங்களில் நாம் பிறரை போல செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிறோம், அப்படி செய்பவர்களாக காணப்படுகிறோம். அவர் செய்கிறார், எனவே நானும் செய்கிறேன் என்று காரணம் கூட கூறுகிறோம். பிறர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்பதற்காக நாமும் அதே காரியத்தை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்வது சரியான ஒன்றா? இல்லை பிரியமானவர்களே, நமக்கு தேவன் கொடுத்திருக்கும் தாளந்துகள் வித்தியாசமானவைகள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட தாளந்துகளுக்கு ஏற்ப நாம் பணி செய்ய வேண்டும். தேவன் நமக்கென்று நியமித்திருக்கும் பணியை நிறைவேற்றிக் கொண்டிருப்பதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும். தேவன் பவுலப்போஸ்தலனை அப்போஸ்தலனாக அழைத்தார், அதுபோல நம்மை ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்றுவதற்காக அழைத்திருக்கிறார். நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு காணப்படும். தொடர்ந்து இந்த வசனத்திலே கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரருக்கு என்று அவர் எழுதுகிறார். கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களே கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள். நாம் நம்முடைய கிரியைகளின் நிமித்தம் பரிசுத்தவான்கள் ஆகிவிட முடியாது. நாம் விசுவாசிகளாக இருப்பதாலே நாம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். பரிசுத்தவான் என்ற வார்த்தை தேவனுக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்டவன் என்று பொருள்படும் ஒன்றாகும். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் தங்களை தேவனுக்கு என்று பிரத்யேகப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும். கொலோசே விசுவாசிகள் யாருக்குள் காணப்படுகிறார்கள்? அவர்கள் கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறார்கள். நாம் எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் யாருக்குள் இருக்கிறோம் என்பது முக்கியமான ஒன்றாகும். இது சரியான இலக்கணமாகாது என்று நாம் ஒருவேளை கருதலாம். அது சரியான வேதாகம சத்தியம் அடங்கிய ஒன்று என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கொலோசே பட்டணத்து விசுவாசிகள் கொலோசே பட்டணத்தில் இருந்துதான் வந்தார்கள், அங்குதான் அவர்கள் வசிக்கிறார்கள். அது முக்கியமல்ல, அவர்கள் கிறிஸ்துவுக்குள் காணப்பட்டார்கள் என்பதுதான் முக்கியம். பிரியமானவர்களே, நம்முடைய விலாசம் பரலோகத்தில் கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறதா? கொலோசேயருக்கு பவுல் என்ன எழுதுகிறார்? அவர் எழுதும் வாழ்த்துக்களை பாருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். நாம் தேவனுடைய சமாதானத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபையை அறிந்திருக்க வேண்டும். பவுல் இதை குறிப்பிடுவதன் காரணம் என்ன? பவுல் அந்த காலத்திலே காணப்பட்ட மார்க்க வேறுபாடாகிய நாஸ்டிசம் என்று அழைக்கப்பட்ட மாறுபட்ட கொள்கையை மறுக்கத்தான் இப்படி தெளிவாக குறிப்பிடுகிறார். அந்த கொள்கை என்ன? கடவுள் மனிதனிடத்தில் சேரக்கூடாத ஒருவர். தேவனை கிட்டிச் சேர மனிதன் பல்வேறு நிலைகளை கடந்து செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டது. இந்த கொள்கையை நாம் இன்னும் சில மார்க்கங்களில் காணலாம். ஆதலால் பவுல் இங்கு கிருபையும் சமாதானமும் நேரடியாக தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது, நாம் அதை இயேசு கிறிஸ்துவின் மூலம் நேரடியாக பெற்றுக்கொள்கிறோம் என்பதை தெளிவாக வலியுறுத்துகிறார். கொலோசியர் 3:4-5 வசனம் பாருங்கள். கொலோசியர் 3:3, கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். விசுவாசிகள் என்ற வார்த்தை எப்பொழுதுமே தேவனோடு உள்ள தொடர்புடைய ஒன்று. தேவன் பேரில் வைத்த விசுவாசம் கொலோசேயருக்கு கொடுத்தது என்ன? சுவிசேஷத்தை அவர்கள் விசுவாசித்த போது அவர்கள் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற்றார்கள். இந்த வசனங்களில் விசுவாசம், அன்பு, நம்பிக்கை ஆகிய மூன்று கிருபையையும் நாம் காண்கிறோம். கிறிஸ்துவுக்குள் காணப்படும் ஒவ்வொருவரும் பிதாவாகிய தேவனை நேரடியாக அணுக முடியும். நாம் விசுவாசத்தின் மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் கிறிஸ்துவின் மூலம் தேவனை கிட்டிச் சேரும் சிலாக்கியம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 5:1 என்ன கூறுகிறது? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று கூறுகின்றார். விசுவாசத்தினால் என்று குறிப்பிட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் அன்பு என்ற அடுத்த வார்த்தையை கூறுவதை பாருங்கள். பரிசுத்தவான்கள் மேலுள்ள கொலோசேயருடைய அன்பு என்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் இருந்ததை அறிந்த கொலோசேயர் தங்கள் போதகர் எப்பாப்பிராவை அவரை விசாரிக்கும்படியாக அனுப்புகிறார்கள். அன்பு விசுவாச கிரியையை வெளிப்படுத்தும். அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்காக தர்ம சகாயம் சேகரித்துக் கொண்டிருந்த போது கொலோசேயரும் தர்ம சகாயத்தில் ஈடுபட்டிருப்பதை குறித்து எப்பாப்பிரா கூற கேள்விப்பட்டிருப்பார். அதனால்தான் பரலோகத்தில் வைக்கப்பட்ட நம்பிக்கை என்று கூறுகின்றார். இந்த மூன்று வார்த்தைகளும் இரக்கத்தின் திரித்துவம் என்று கூறலாம். பவுல் இந்த வசனங்களில் இரக்கத்தின் திரித்துவத்தை விசுவாசிகள் அறிந்து கொள்ளும்படியாக பிணைத்து காட்டுகிறார். முதலாவது, விசுவாசம் கடந்த காலத்தை குறிக்கிறது. இரண்டாவது, அன்பு நிகழ்காலத்தை குறிக்கிறது. மூன்றாவது, நம்பிக்கை இது வருங்காலத்தை குறிக்கிறது. பவுல் கொலோசே விசுவாசிகளிடத்தில் காணப்பட்ட நற்கிரியைகளை எடுத்துக் கூறுகின்றார். அவர்கள் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருந்தார்கள். அந்த விசுவாசத்துக்கு அடிப்படை தேவன் கடந்த காலத்தில் நிறைவேற்றிய காரியங்களாகும். தேவன் கடந்த காலத்தில் நிறைவேற்றிய கிரியைகளை அவர்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டார்கள் என்று அடுத்த வசனத்தில் பவுல் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். சத்திய வசனமாகிய சுவிசேஷம் என்பது தேவனுடைய இரக்கத்தை மனிதருக்கு வெளிப்படுத்தும் மாபெரும் உண்மைகளாகும். நாம் அவைகளை விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கவில்லை என்றால் நாம் உண்மையாகவே அதை கேள்விப்படவில்லை என்றுதான் கருத வேண்டும். சுவிசேஷம் விசுவாசிப்பதற்காகவே அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நமக்காக நிறைவேற்றிய காரியங்களை சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கிறது. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று ரோமர் 10:17 நாம் வாசிக்கிறோம். விசுவாசம் என்பது இருட்டில் குதிப்பது போன்றது ஆகாது. அது சரித்திர உண்மைகளில் நமது நம்பிக்கையை வைப்பதாகும். அது தேவனை நம்புவதாகும். பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பு என்று பவுல் குறிப்பிடுவதை கவனியுங்கள். அன்பு நிகழ்காலத்துக்கு உரிய ஒன்றாகும். தேவை அற்ற பல கோட்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சக விசுவாசிகளை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கும் நிலைமையை இன்று நாம் பார்க்க முடியும். சகோதர விசுவாசிகளை குறை சொல்லாமல் சொல்லிக்கொண்டு தாங்கள் வளர்ச்சி பெற்ற அளவுக்கு அவர்கள் வளர்ச்சி பெறவில்லை என்று கூறி தங்களை பிரித்துக் கொள்கிற கிறிஸ்தவர்களை காண உலகம் எதிர்பார்க்கவில்லை. இன்று உலகம் கிறிஸ்தவர்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூறுகிறார்களா என்பதை காண விரும்புகிறது. தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொண்டு சக விசுவாசிகளை சிநேகிக்க முடியாதவர்கள் மாய்மால மார்க்கத்தார் என்று கருதப்படுவார்கள். ஒருவேளை சில காரியங்களில் நாம் அவர்களோடு ஒத்துப்போக முடியாவிட்டாலும் நாம் அவர்களை சகித்துக் கொள்ள வேண்டியவர்களாகவேத்தான் இருக்கிறோம். நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நமது கடமையாகும். ஜெபிப்பது மட்டுமல்ல, நாம் அவர்களிடம் அன்பு செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் தேவ கிருபையால் ரட்சிக்கப்பட்ட பாவி என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. தேவ கிருபை நம்மை சந்தித்திருக்காவிட்டால் நம்மில் எவரும் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டிருக்க முடியாது. சில சமயங்களில் தேவ ஆவியினால் வல்லமையாக பயன்படுத்தப்படும் தேவ ஊழியரோடு கூட ஒத்துப்போக முடியவில்லை என்று கூறப்பட்டிருப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய பதில், நீங்கள் அவர்கள் கூறும் எல்லா காரியங்களுக்கும் ஒத்துப்போக முடியாவிட்டாலும் அவர்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய ஆவியால் வழிநடத்தப்படுகிறார்கள் என்பதாகும். கொலோசேய விசுவாசிகள் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருந்தார்கள். அவர்கள் உடன் விசுவாசிகளிடத்தில் அன்பு செலுத்தினார்கள். பவுல் அவர்களுக்கு கூறுவது என்னவென்றால், அவர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை என்று அதை குறிப்பிடுகிறார். 1 Corinthians 13:13 இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று பவுல் கூறுவதை நாம் வாசிக்கிறோம். இங்கு நம்பிக்கையை இரண்டாம் இடத்திலும் அன்பை கடைசியாகவும் பவுல் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் அன்பை நாம் நிகழ்காலத்தில் செயல்முறையில் பிறருக்கு காட்ட வேண்டும், காட்ட முடியும். அதுவே வருங்கால நம்பிக்கைக்கு நம்மை நடத்துகிறது. நம்முடைய நம்பிக்கை பரலோகத்தை பற்றிய ஒன்றாக இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் அவருடைய வருகையை அவளோடு எதிர்பார்த்து அதை வாஞ்சிக்கிறோம். ஆறாம் வசனத்தை பாருங்கள். ஆறாம் வசனத்தின் முன்பாகத்திலே, அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள் என்று வாசிக்கிறோம். சத்தியவசனமாகிய சுவிசேஷம் நாம் விசுவாசிக்கும்படியாக தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் விசுவாசிக்க வேண்டிய சத்தியங்கள் அனைத்தும் சுவிசேஷத்தில் அடங்கியுள்ளது. இயேசு கிறிஸ்து கன்னிகையிடத்தில் பிறந்தார். அவர் அற்புதங்களை செய்தார். அவர் மெய்யான தேவனும் மனிதனுமானவர். அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார், திரும்பவும் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவரை உலகத்துக்கு அனுப்பி திருச்சபையை உருவாக்கினார், அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார், நம்முடைய மீட்பு பூர்ணமானது என்பதை அவருடைய நிலை தெளிவாக்குகிறது. அவரை அண்டிக் கொண்டவர்களை தம்முடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கச் செய்கிறார். அவர் நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். ஒரு நாளில் அவர் இந்த பூமிக்கு திரும்ப வரப்போகிறார். இவைகளே மகிமையான சுவிசேஷத்தின் குறிப்பான செய்திகளாகும். இவைகளையே நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஆறாம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதாயிருக்கிறது. அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல என்று பவுல் குறிப்பிடுவதை சிலர் மிகைப்படுத்தி கூறுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் பவுல் இங்கு உலகம் என்று குறிப்பிடுவது ரோம சாம்ராஜ்ய எல்லையை மாத்திரம் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் அன்று அது உலகம் என்று கருதப்பட்டது. சுவிசேஷம் ரோம சாம்ராஜ்யத்தின் எல்லை எங்கும் ஊடுருவி சென்றிருந்தது. ஆதி அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதில் அத்தனை தீவிரமாக செயல்பட்டார்கள். சுவிசேஷம் பலன் தருகிறதாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது சுவிசேஷம் அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுடைய வாழ்க்கையில் நற்கனிகளை பிறப்பிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. சுவிசேஷம் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கு பலன் தருகிற ஒன்றாக இருக்கின்றது என்று வானொலியிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. வீடுதோறும் வேத வசனம் கடந்து வருகிறது. இந்த வானொலி நிகழ்ச்சிகள் பயன் தருகிறதா? நிச்சயமாக பயன் கொடுக்கும் ஒன்றாக இருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதை கேட்டு சுவிசேஷத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கும் மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகி வருவதை நாம் பார்க்கும்போது சுவிசேஷம் ஒருபோதும் தோற்றுப்போகாது. அது வெல்லும், அது பலன் தரும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். 147 சங்கீதம் 15 வசனத்திலே, அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். தேவன் வானொலி மூலமாக அனுப்பும் வார்த்தைகள் மிக தீவிரமாக செல்லுகிறது. அது மட்டுமல்ல, தேவன் அனுப்பும் வசனங்கள் பலன் கொடுக்கும் ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏசாயா 55 அதிகாரம் 11 வசனம் என்ன கூறுகிறது? அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, வேதாகமம் தேவனுடைய வார்த்தை அல்ல என்று யாராவது கூறினால் அவர்களுக்கு நாம் என்ன பதில் கூற முடியும்? சுவிசேஷம் விழுந்து போன மனிதனை தூக்கி எடுக்கிறது, வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதாகும். சுவிசேஷம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாகத்தான் தோன்றுகிறது. ஆனால் கெட்டுப்போன விசுவாசிகளுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசிகளாயிருக்கிறீர்களா? நாம் விசுவாசிகளாயிருக்கிறோமா? அப்படியானால் அது நமக்கு தேவ பலனாக மாறிவிடுகிறது. விசுவாசியாதவர்களுக்கு அது பைத்தியமாக தோன்றுகிறது. இந்த வசனத்தில் சுவிசேஷம் என்பது சத்தியத்தின்படி தேவனுடைய கிருபை என்றும் பவுல் விவரிக்கிறார். தகுதி இல்லாதவர்களுக்கு அளிக்கப்படும் தேவனுடைய இரக்கமே கிருபை என்று கூறப்படும். தேவனுடைய இரக்கத்தின் அடிப்படையில் வருவதே சுவிசேஷம். இதை தவிர்த்து வேறு ஏதாவது விளக்கம் கொடுக்கப்பட்டால் அது உண்மையான விளக்கம் அல்ல. மெய்யான சுவிசேஷம் கிருபையின் அடிப்படையில் வருவது ஆகும். கொலோசியர் 1:7, அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாளும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாயிருக்கிற எப்பாப்பிராவினிடத்தில் நீங்கள் கற்றுக்கிறீர்கள். எப்பாப்பிரா கொலோசே சபையின் போதகர். பவுல் அவர் மூலமாக சபையாரின் விசுவாசத்தையும் அன்பையும் அறிந்து கொண்டார். எப்பாப்பிராவை பற்றி கூறும்போது பவுல் அவரை தன் உடன் வேலையாள் என்றும் கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரன் என்றும் குறிப்பிடுவதை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் தனக்கு அருமையான ஊழியக்காரன் என்று குறிப்பிடுகின்றார். இதில் முதல் வார்த்தையாகிய ஊழியக்காரன் வேலையாள் என்பது எழுத்தின்படி அடிமை என்று பொருள்படும். பவுல் இங்கு குறிப்பிடுவது என்னவென்றால் எப்பாப்பிராவும் தானும் ஒரே எஜமானுக்கு அடிமைகள் என்பதாகும். கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்ற வார்த்தை கிறிஸ்து கட்டளையிட்ட கடமைகளை நிறைவேற்றுபவர்கள் என்று பொருள் கொடுக்கும் உண்டாகும். பவுல் தன் உடன் ஊழியக்காரரை பற்றி குறிப்பிடும்போது எவ்வளவு கண்ணியமாக குறிப்பிடுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மேலும் ஆங்கில வேதாகமத்திலே எப்பாப்பிராவை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும் வசனத்திலே அவன் விசுவாசத்துக்கு பாத்திரவான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது எப்பாப்பிரா பவுல் அப்போஸ்தலனின் சார்பில் கொலோசே சபையாருக்கு ஊழியக்காரனாக அனுப்பப்பட்டவர் என்பது தெளிவாக்கப்படுகிறது. அவர் எதேச்சியாக ஊழியத்துக்கு வந்தவர் அல்ல. அவர் ஊழியத்துக்கு என்று அப்போஸ்தல அதிகாரத்தால் உறுதிப்படுத்தப்பட்டவர். அடுத்த வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் திரும்பவும் கொலோசேயரின் அன்பை பற்றி கூறுவதை பார்க்கிறோம். அது ஆவிக்குள்ளான அன்பு, ஆவியின் கனியாகிய அன்பு. கொலோசியர் 1:8, ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். கொலோசே விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினால் ஆண்டு கொள்ளப்பட்டவர்கள், எனவே ஆவியின் கனியாகிய அன்பினால் நிறைந்தவர்கள். பிரியமானவர்களே, விசுவாசிகளாகிய நமக்குள் ஆவியின் கனியாகிய அன்பு காணப்படுகிறதா? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று யோவான் தன்னுடைய நிருபத்தில் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, கொலோசிய நிருபத்தில் கொலோசியரை குறித்து நாம் சிந்தித்தோம். நம்மையும் நாம் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் நாம் வைத்துள்ள விசுவாசம் சத்திய வசனத்தில் அமைந்திருக்கிறதா? இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்டுள்ள அன்பினாலே விசுவாசிகளிடத்தில் அன்பை வெளிப்படுத்துகிறோமா? அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் நம்பிக்கையோட காத்திருப்போம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே. இந்த நாளிலும் கொலோசியர் மூலமாக எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி. அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட விசுவாசம், அன்பு, நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த வசனமாகிய வேத வசனம் எங்களில் நிலை கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். விசுவாசிகளுக்கு உம்முடைய அன்பை எங்களுடைய கிரியைகள் மூலமாக வெளிப்படுத்த எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய வருகையை ஒவ்வொரு நாளும் எதிர்நோக்கி காத்திருக்கும் விசுவாசிகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
சேர்த்து சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார்.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3:6.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.